पुण्याचल मार्गदर्शित तुथा मूर्ति प्रसन्न शिव सोमस्वद्गुण सेविदो मृगधर पूर्णस्तमो मोचक वेद पुष्कर लक्षितो भवति चेत् आनंद पाथो निधि बागल्येन विजृंभते सुमनता मृत्युस्तदा जायते। धर्मो मे चतुरङ्घ्रिः चतुरङ्घ्रिकः सुचरितः पापं विनाशं गतं कामक्रोधमदादयः विगलितः कालः सुस्थः विस्मृताः ज्ञानानन्दमहोदधिः सुबलिता कैवल्यनाथे सदा मान्ये मानसपुण्डरीक नगरे राजावदम्बे स्थिते। धीयन्त्रेण वचो घटेन कविता कुल्योपकुल्यं क्रमे आनीतैश्च सदा शिवस्य चरिताम्भोराशिः दिव्यामृदैः हृत्केदारयुताश्च भक्तिकलमाः साफल्यमहतन्वदे दुर्भिक्षान् मम सेवकस्य भगवन्ने विश्वेशभिः कुतः। सौन्दर्य प्रकरणत्र பகவானுடைய ஒரு ஸ்வரூபத்தையும் அவரிடத்துல இருக்கக்கூடியதான பக்தியானது மாணவாளுக்கு எப்படிப்பட்டதான ஒரு ஆனந்தத்தை கொடுக்கறது, அவளை நல்ல வழியில விட்டு அவங்களுக்கு மனசாந்தியை கொடுக்கறதுங்கிற தத்துவத்தை அழகா பிரதிபாதனம் பண்ணியிருக்க. அதுல அமிர்த மதனம் பண்ணும் பொழுது சந்திரன், சிந்தாமணி, காமதேனும், கல்பவருஷம், இப்படி பல பொருள்கள் உண்டாச்சு. ஆனா மனசு எனக்கூடியதான மத்தோட சாஸ்திரங்கள் எனக்கூடியதான கடலை கடைஞ்சோமையானால் அங்கே கிடைக்கிறது ஒண்ணுத்தான், பரமேஸ்வருடைய பொற்பாதங்கள். ஆனா அந்த பரமேஸ்வருடைய பொற்பாதங்களை பார்த்த பிறகு எத்தனை நீங்க வந்ததோ அமிர்தம் போதினிருந்து என்னென்ன வந்ததோ அதுக்கெல்லாம் ஒன்னே சமாதானம், இது ஒண்ணு போறும் அத்தனையும் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி அதுல ஒவ்வொன்னா அதோட ஒப்பிடுற. சந்திரனுக்கும் பரமேஸ்வரனுக்கும் ஒப்பிட்டு சொன்னார் பழைய ஸ்லோகத்துல. அந்த பரமேஸ்வரன் எப்படி புண்ணியாஜல மார்க்க தர்சித சுதா மூர்த்தி, இந்த ஜென்மாவில் இந்த பரமேஸ்வரனுடைய பக்தி உங்களுக்கு வரணுமையானால் சிவாங்கிற இரண்டு எழுத்து உங்க தொண்டையிலிருந்து வெளியில வரணுமையானால் பிராக் புண்ணியாசல மார்க்கதர்சித சுதாமூர்த்தி, பல பிறவிகளில் புண்ணியம் பண்ணியிருக்கணும், அப்பத்தான் அந்த நாமமானது வெளியில வரும். புண்ணியம் எப்படி மலை போன்றதான புண்ணியங்கள் பண்ணியிருக்கணுமா? ஏன் இல்லைன்னா அந்த பரமேஸ்வரனுடைய நாமாவோ அவருடைய எண்ணமோ மனசுக்கு வராது. உலகத்தில் மனுஷால் பாருங்க, அவளுக்கு எந்நேரமும் காசு சம்பாதிக்கிறதுக்கு வாழ்க்கை நடக்கிறதுலயே பொழுது போறது, அதுக்கு மேல பகவன் நாம நினைக்கணும் எனக்கூடியதான எண்ணமே வருவதில்லை. ஏதோ கோவிலில் போதெல்லாம் கன்னத்துல போட்டு போயிட்டே இருக்கான், அது எந்த கோவில்னு கூட பாக்கிறது இல்லை. ஏன் சுவாமி டைம் இல்லைங்கிறான், அலைஞ்சுட்டு இருக்கான். அவனுக்கு இங்குங்கும் அறையிறது என்னுடைய முயற்சியினாலேயே நான் எல்லாவற்றையும் அடைவேன் எனக்கூடியதான எண்ணத்துல இருக்கான். முயற்சி வேண்டியதான், ஆனா அந்த முயற்சி இந்த ஜென்மாவில் நமக்கு பலனை கொடுக்கணுமே ஆனால் பகவத் அனுகிரகம் வேணும். பகவான் வந்து எல்லா வேலையும் பண்ணாம என்னை மட்டும் துதித்து கொண்டதுன்னு என்னைக்குமே சொல்லலை அவர். எக்கரோசு எஜ்ஜோசு எஜ்ஜராசு ராசிமாம், நீங்க எதை பண்ணினாலும் அதை என்னுடைய எண்ணத்துல பண்ணுங்க, எனக்காக கொடுக்கறதாக பண்ணுங்க, அவ்வளவுதானே தெரிஞ்சிருக்க. இருந்தாலும் அவரை மட்டும் நம்ம நினைக்கிறது இல்லை, அவரை நினைக்கிறதுக்கு என்ன வேணும் எது இருந்தால் நினைக்க முடியும். பிராக் புண்ணியாக ஜல மார்க்க தர்சித சுதாமூர்த்தி, அமிர்த பெரு அமிர்தஸ்வரூபமா இருக்கிறவர் பிரசன்ன சிவ. நாம் யார் வழிபடுவோமோ அவருக்கு நம்ம இடத்துல இருக்கக்கூடியதான வீக்னஸ் இருக்கப்படாது. நமக்கு எப்படி இருக்க மனசுல கொந்தளிப்பு இருக்கு, நமக்கு என்ன இருக்க எப்ப பார்த்தாலும் அசுபமான நிலைகள் இருக்கு, மனசுல கவலை, கோபம், காமம், குரோதம், பயம், இப்படி எல்லாம் இருக்கு. இவைகள்லாம் ஒரு இடத்துல இல்லை. பிரசன்ன சிவஹா, தெளிவான மனசோட இருக்க. பிரசாதே சர்வதுக்கானாம் ஹானிரஸ்ய உபஜாயதே, பிரசன்ன சேதசோகி ஆசு புத்தி பரியவதிட்டது அப்படின்னு பகவத்கீதையில. மனசு தெளிவா இருக்குமே ஆனால் சந்தோஷம் வரும், சாந்தி வரும். எங்க பரமேஸ்வரன் எப்பொழுதும் தெளிவா இருக்காராம், பிரசன்னஹா. அதோட இல்ல சர்வ மங்கள ஸ்வரூபம், எப்பவும் எதை பார்த்தாலும் மங்களானாம் ச மங்களம், எல்லா மங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கிறவர் பிரசன்ன சிவா சோம சத்குண சேவிதா. அம்பாளோடையே இருக்க சோன உமையா சகிதா சோமா, அம்பாளோட இருந்துட்டு இருக்கார். சோமஹ சத்குண சேவிதா, எப்பொழுதுமே நல்ல குணங்கள்னால சேவிக்கப்பட்டுள்ளார். நல்ல குணங்கள் இருக்கக்கூடியதான மனுஷியனால சேவிக்கப்படுறார். எத்தனை பேர் அந்த நல்ல குணங்களோட மனசாந்தியோட சாந்தமான ஒரு ஸ்வரூபத்தோட புலன்களை அடக்கி மனசை அடக்கி பொறுமையோடு இருந்து கொண்டு எல்லா குணங்களும் சேர்த்து அவரை சேவிக்கிறார். சத்குண சேவித மிருகதரஹ, கையில மான வச்சுட்டு இருக்கார். எதுக்குன்னார், மான் போல நம்ம மனசு ஓடுறது, ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது. மானுக்கு ஏதாவது தெரிஞ்சா டக்குன்னு ஓடி போய் இதை பிடிக்கும், மெல்லமா நடக்கிறதே கிடையாது, எப்ப பார்த்தாலும் ஓடுறதாது. அதே போலதான் நம்ம மனசு, ஏதாவது ஒண்ணு நினைச்சோன்னு வச்சுக்கலாம், ஆகலையா ஆகலையே ஒரே கவலை. அதானே போறது, இத்தனை நாள் நினைக்கலையே, இப்பதானே நினைச்சிருக்கேன், ஆனா அதை நினைச்சதுன்னா அது ஆயிடும் நமக்கு அப்படின்னு மனசு ஓடுறதோ இல்லையா. அந்த ஓடும் மனசை நிறுத்த வைக்கக்கூடியதான சக்தி நமக்கு இல்லை, அந்த சக்தி பகவானுக்கு இருக்க. ஆகையால் உங்க மனசை தன் கையில வச்சுட்டு இருக்கார். மான் எப்படி ஓடுறதோ அந்த ஓடக்கூடியதான மானுடைய ரெண்டு பின்காலையும் கையில வச்சுட்டு இருக்க, அப்பவும் அது ஓடுறது. இது முயற்சி பண்ணிட்டு தான் இருக்க, சிவனுடைய கையில இருந்தாலும் முயற்சி பண்ணிட்டு இருக்கான பரமேஸ்வரன், அதை ஓட விடாம பிடிச்சிட்டு இருக்கார். பூர்ணஸ்தமோ மோசகா, பரமேஸ்வரன் அனுகிரகம் இருக்குமே ஆனால் நமக்கு சுலபமாக கடக்க வேண்டியது என்ன, அஜான நாசம். அதான் போக மாட்டேங்குது. இந்த புஸ்தகம் படிக்கிறேள், அந்த புஸ்தகம் படிக்கிறேள், அதை கேட்கிறேள், இது கேட்கிறேள், கேட்க கேட்க சந்தேகம் தான் வரும், அஜானம் போகணும். அந்த அஜானம் எதனால போகும், பரமேஸ்வர அனுகிரகத்தினால். பூர்ணஸ்தமோ மோசக சேத புஷ்கர லட்சிதோ பவதி சேத, மனசு எனக்கூடியதான ஆகாசத்து அந்த பரமேஸ்வரனை நீங்க பார்ப்பேளையானால், பரமேஸ்வரன் அகப்படுவேயானால், சேத புஷ்கர லட்சிதோ பவதி சேத், அப்பொழுது என்ன ஆகும், பரமேஸ்வரன் ஒரு கணம் நீங்க பார்த்தேளையானால் அதுக்கப்புறம் என்ன ஆக போறது, ஆனந்த பாதோ நிதி, நமக்குள்ள இருக்கக்கூடியதான ஆனந்த பெருக்க ஆனந்த கடல் இருக்கு, நம்ம அதை கவனிக்கிறதே இல்லை. வீட்டு பக்கத்திலேயே வீடு வச்சுட்டு இருக்கான், அவன் என்னடானா வீட்டுக்குள்ள இருந்தா ஃபேன் போட்டு இருக்கான், கதவெல்லாம் மூடிட்டு, அவன் என்ன பண்றது, அழகான காத்து வரணும் இல்லையா, ஆனா அதை பண்றது இல்ல, கதவெல்லாம் இழுத்து மூடிடுறான், உள்ள ஃபேன் போட்டுனா அதுக்குள்ள இருந்தது. அதே மாதிரி தானே நம்ம இருந்துட்டு இருக்கோம், உள்ள அமிர்த கடல் இருந்த போதிலும் ஆனந்த கடல் இருந்தாலும் அதை நம்ம அனுபவிக்கலை, ஏன்ன அங்க இருக்குங்கிறதே தெரியாது. அப்படி இருந்துட்டு இருக்கார். ஆனா ஒரு கணம் உங்க மனசுல அந்த பரமேஸ்வரன் தோண தொடங்கினாரேயானால், அவருடைய ஒரு தரிசனம் ஒரு க்ஷணம் ஏற்படுமேயானால் என்னாச்சு, ஆனந்த பாதோ நிதி பிரகல்பேன விஜரும்பதே. பௌர்ணமி அன்னைக்கு அந்த சந்திரன் உதித்ததுமே சமுத்திரமானது எப்படி பொங்கி ஒழியறதோ, அலைகள் மோதறதோ, அதே போல நம்ம மனசுல ஆனந்தமானது தொடங்க ஆரம்பிக்கும். ஆனந்த பாதோ நிதி பிரகல்பேன விஜரும்பதே, பிரகல்பமாக ஆனந்தமாக கர்வமாக நமக்கு தோண தொடங்கும். பிரகல்பேன விஜரும்பிதே, அது மட்டும் இல்லை, சுமனச அம்ருத்தி சதாஜாயதே, தேவதைகளுடைய எண்ணங்கள் எதிர்க்கும். சுமனசுன்னு தேவதைகள்னு ஒரு அர்த்தம். அதே போல நல்ல எண்ணங்கள் நம்ம மனசுல எப்பொழுதும் யாருக்காவது உதவி கொண்டே இருக்கணும், நல்லவர்களுக்கு உதவணும், நம்மளால முடிஞ்ச சகாயம் பண்ணி கொண்டே இருக்கணும், ஏதாவது ஒரு தானம் பண்ணணும், அவளுக்கு நல்ல வார்த்தையை பேசணும், பகவன் நாமாவே சொல்லி கொண்டிருக்கணும், இப்படிப்பட்டதான எண்ணங்கள் உதிக்குமா, சுமனசக விருத்தி சதாஜாயதே அப்படின்னு நம்ம வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு கணமும் நாம என்ன நல்லது பண்ணுவோம் பண்ணுவோம் அப்படின்னு மனசு தோடக்கூடும் அப்படின்னு அந்த சந்திரனோட ஒப்பிட்டு சந்திரனுக்கு இருக்கக்கூடிய தர்மங்கள் எல்லாம் அதே பதங்கள்னால பரமேஸ்வரனை சொன்னதான ஒரு வைபவம் இதை நேற்று பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த பரமேஸ்வரன் நமக்கு தோண தொடங்கினதுமே என்ன ஆறுதுன்னு, இனிமேல தர்மமானது நான்கு கால்கள்லையும் நடக்கும். கிருதயுகத்துல தர்மம் நாலு விதமாகவும் இருந்தது, துவாபர யுகத்துல அதுக்கப்புறம் த்ரேதா யுகத்துல மூணு பாதங்களோட தர்மம் இருந்ததா, துவாபர யுகத்துல ரெண்டு பாதங்களோட தான் இருந்ததா, கலியுகத்துல ஒரே ஒரு பாதத்தை தான் இருக்கு அப்படின்னு பாகவதாதி கிரந்தங்கள் சொல்றது. அந்த தர்மமானது பரிபூர்ணமாக நம்மளால நடத்த முடியலை. தர்மமானது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா க்ஷீணமாயிட்டு வருது. கலியுகத்துல 1/4 தான் தர்மம் இருக்குன்னு சொல்ற. அந்த தர்மமானது எப்பொழுது நீங்க பரமேஸ்வரனை தியானம் பண்ண தொடங்கினீங்களோ, பரமேஸ்வரனுடைய ஒரு சாட்சா்காரம் ஒரு நினைப்பு உங்க மனசுல ஏற்பட்டதோ, அப்பொழுது உங்க இடத்துல தர்மம் 4 கால்லையும் நடக்க ஆரம்பிக்கிறது. தர்மத்துக்கு 4 கால் என்ன? தயா சத்யம் இதி பாதாக்ருதே யுகே. 4 பாதங்கள் தர்மத்துக்கு என்ன? தபஹா தபஸ் பண்றது, சௌச்சம் சுத்தமாக இருக்கிறது, தயா பொறுமையோடு இருக்கிறது, 4 பேருக்கு சகாயம் பண்றது, சத்தியம் உண்மையை பேசுறது எனக்கூடியதான பாதாக கிருதே யுகே. இது கிருத யுகத்துல இருந்தது. அதர்மாம்ஸ்தயஹ பக்ராஹ. அதனால என்ன ஆயிடுதுன்னு, இந்த அதர்மம் வளர்ந்து வளர்ந்து அதனுடைய 3 பாதங்கள் உடஞ்சு போயிடுதான். எது? ஸ்மய சங்கல்படை சங்கல்பதையை ததாதவா. ஒண்ணு கர்வம், ஸ்மயம் அதிகமான ஒரு கொழுப்பு. சங்கல்பம், நான் இது பண்ணணும் அது பண்ணணும்னு வேற கெட்ட எண்ணங்கள்ல மனசு போறது. அதுக்கப்புறம் மதம், மனுஷாளுக்கு நான் அதை அடைஞ்சு விட்டேன் இதை அடைஞ்சு விட்டேங்கிற ஒரு ஈகோ. இதனால என்ன ஆயிடுதுன்னு, அந்த சத்தியத்தினுடைய அந்த தர்மத்தினுடைய 4 பாதங்கள்னால இந்த 3 அழிஞ்சு போயிடுது. இப்ப என்ன இருக்குன்னு, சத்தியம்ங்கிறது ஒண்ணுத்தான் இருக்கு. உண்மையை பேசினோமையானால் அது எப்பொழுதும் சாஸ்வதமான ஒரு தர்மம். உண்மையை பேசுறதுங்கிறது எப்பொழுதும் எல்லோரும் அனுஷ்டானம் பண்ணலாம். அந்த உண்மையை பேசுறதுங்கிற ஒரு தர்மம் மட்டும்தான் கலியுகத்தில் இருக்க. மீதி 3 தர்மங்கள் தபஸ் யார் பண்ற பாருங்க. ஆவணி ஆவட்டம் வரப்போறது. அடுத்த நாள் காயத்ரி ஜபம், அன்னைக்கு 1000 காயத்ரி ஜபம் பண்ணணும். அது என்ன அன்னைக்கு என்ன என்னைக்கோ ஒரு நாள் நம்ம பண்றது கொஞ்சம் விட்டு போச்சுன்னா அதுக்கு பிராயச்சித்தமா அன்னைக்கு நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், அன்னைக்கு தான் 1000 பண்ணணும், மீதி நாளுக்கு 10 பண்ணி தான் போடுறோம்னு நினைச்சுட்டு இருக்கோம். நியாயமா தினந்தோறும் 1000 பண்ணணும். ஏதோ இந்த கணக்குல மிஸ்டேக் ஆகி ஏதோ 1-2 குறைஞ்சு போயிடுதுன்னா அது பூர்த்தி பண்றதுக்காக அன்னைக்கு 1000 பண்ணணும்னு வச்சுட்டு இருக்கோம். இப்ப விவகாரம் என்ன ஆயிடுதுன்னு, தபஸுங்கிறதே போயிடுது எல்லோரும். பழைய நாள்ல ஸ்திரீகள் கூட பாட்டு பாடு, எத்தனையோ பாட்டு வந்திருக்கோம். சமையல் பண்ற காலத்துல இருந்து ஆரம்பிச்சு ஏதோ பகவன் நாமா கீர்த்தனம் ஸ்தோத்திரங்கள் பண்ணிட்டே இருப்பா. இப்ப ஸ்தோத்திரங்களுக்கு ஸ்தோத்திரம் கிளாஸுக்கு போய் தான் ஸ்தோத்திரம் கத்துக்கிறான். என்ன போயிடுறது, அம்மாவே எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. இப்ப ஸ்தோத்திரங்கள் யாருக்கும் வரல. இந்த தபஸ் போயிடுது பார்த்தேடா. தபஸ்ன்னு என்ன அர்த்தம்? பகவான் இடத்துலயே நம்ம மனசை நிறுத்தி வைக்கிறது. இது ஜபம், பகவன் நாமாவை சொல்றது, பகவான் இருந்த திருப்புகழ் தேவாரம் இவைகள்லாம் படிக்கிறது. அவைகள் அப்பப்பொழுது ஞாபகம் வச்சுக்கலாமோ இல்லையா? ஒன்றும் கிடையாது. தபஸ்து போயிடுது. சௌச்சம், சௌச்சம்னா ஆச்சாரம். அடுத்ததாக இருக்கக்கூடியதான தர்மம் ஆச்சாரம். சுத்தமா இருக்கணும், காலம்பரம் எழுந்து ஸ்நானம் பண்ணி மடியாக இருந்துட்டு பகவன் நாமாவை சொல்லிக்கொண்டு பகவானுக்கு படைச்சு அவருக்கு ஏதோ 2 புஷ்பம் போட்டு படுக்கைகளையும் விழுப்பையும் தொடாம இருக்கணும்னு ஒரு சம்பிரதாயம் இருந்து, சாப்பிட்ற வரைக்கும் பற்ற பதார்த்தங்களை தொடமாட்டா, எப்பொழுதுமே பகவன் நாமாவளியே இருந்துட்டு இருந்தா நம்ம பெரியவர்கள்லாம். இப்ப நம்ம என்ன பண்றது, ரொம்ப பேர் குளிக்கிறதே இல்லை. ஆபீஸுக்கு போயிட்டு சாயங்காலம் வந்து குளிக்கிறோங்கிறோம். இது சுத்தமாக தானே இருக்கணும், எல்லாம் ஆனப்புறம் ஒரே தரம் குளிக்கிறோங்கிறோம். நிறைய பேர் ஸ்திரீகள் எல்லாம் சமையல் ஆனப்புறம் குளிக்கிறோங்கிறோம். அது ஏன் காலம் அப்படி மாறி போயிடுது? எதுக்கு சார் குளிக்கணும்? இதை சுத்தமாக தானே இருக்கும், வீடு முழுக்க ஏசியாகத்தானே இருக்கு, வேட்டே கோட்டலையே ஏன் குளிக்கணுங்கிற. அவளுக்கு என்ன சொல்றது, இப்ப இந்த சுத்தமா இருக்கிறது மட்டும் இல்லை, ஆச்சாரமானது ஹைஜின் மட்டும் இல்லை, அதுக்கு மேல ஒரு தத்துவம், உங்க மனசும் சுத்தமா இருக்கணும். மனசு சுத்தமா இருக்கிறதுக்கு நீங்க இவைகள்லாம் பண்ணணும். ஆகையால் அது அடுத்தது, அது 2வது சௌச்சம், 3வது தயை. தயாங்கிறது என்ன, இன்னொருத்தருக்கு நம்ம உதவணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். நம்ம விட கீழே இருந்து கஷ்டப்பட்டு இருக்கிறவாளுக்கு அவளுக்கு ஏதாவது ஒரு சகாயம் பண்ணணும். காலம் முறைந்து வீட்டுக்கு முன்னால கோலம் போடுற மாமி, என் வீடு அழகா இருக்கணும்னா இல்லை, அந்த எறும்புகள்லாம் வந்து சாப்பிடணும், அதுக்கு யார் அன்னம் போடுறா? இவ்வளோ தேழுண்டு மயில் கணக்கா ஓட வேண்டாம், இங்கே வந்து அந்த அரிசியை நோயாக கொடுத்தோன்னா அது சின்னது எடுத்து சாப்பிட்டு சந்தோஷமாக போகும். பாருங்க, அது வீட்டுக்கு வெளியில் அது போட்டு. அதே போலயே நம்ம எல்லா பிராணிகளுக்கும் காலமே அன்னத்தை விடணுமே, கொஞ்சம் அன்னத்தை எடுத்து மேலோட பாகத்தை காக்காவுக்கு போடுவா. சாதாரணமாக ஒரு சம்பிரதாயம் இருந்தது. யாராவது சன்னியாசியோ இல்லை பிச்சைக்காரனோ வந்தா இல்லை பிரம்மச்சாரி வந்தான்னா அவருக்கு அன்னம் இடணும், இப்படியெல்லாம் இருந்தது. இப்போ நீங்களே 32வது ஃப்ளோர்ல இருந்து எந்த பிச்சைக்காரன் வரப்போறான் வந்து உங்களுக்கு எங்கே கேட்க போறது? ஒன்றும் கேட்கலையே, நமக்கு அந்த வழக்கமே போயிடுது. பாருங்க, சிராத்த தினத்துக்கணுங்க அந்த பிண்டங்கள்லாம் எங்கே வைக்கிறதுன்னு இப்போ பெரிய ப்ராப்ளம் வந்துருக்கு. அதனால் என்னடா சார்ந்தத்தை நம்ம வீட்டில் பண்ண வேண்டாம், எங்கேயாவது ஒரு இடத்துல யாரோ பண்ணிட்டா அவளுக்கு காசு கொடுத்துருவோம். காரணம் என்ன? இந்த ப்ராப்ளம் இல்லை, பொதுமாட்டே கிடையாது. அன்னைக்கின்னு பார்த்தா எங்கேயும் டெய்லி ஆற்றுக்கு உள்ள அப்படியே சுற்றிட்டு இருக்கோம். அன்னைக்கின்னு பார்த்தோம்னா ஒரு பொதுமாடும் வராது. என்ன பண்ணுறது? அந்த அன்னத்தை நான் என்ன பண்ணுறதுன்னு கவலைப்படுறா ரொம்ப பேர். ஏன்? நாலு பேர் நல்லது பண்ணணும் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கணும். பசுமாட்டுக்கு ஆகாரத்தை கொடுக்கணும், எறும்பு மதுரை பிராணிகளுக்கு ஆகாரத்தை கொடுக்கணும். நம்மகிட்ட கீழே இருக்கிறவாள், கீழ் நிலையில் இருக்கிறவாளுக்கு நம்மளால் முடிஞ்ச சகாயம் பண்ணணும். நல்லா படித்தவாளுக்கு, நல்ல வழியில் இருக்கிறவாளுக்கு சகாயம் பண்ணணும். இப்படிங்கிறத தய, கஷ்டப்படுறவாளுக்கு எல்லோருக்குமே உதவி கொண்டு இருக்கணும் எனக்கூடியதானோ அது ஒரு தர்மம். இப்படி தபஸுங்கிற ஒரு தர்மம், சௌச்சம்ங்கிற ஒரு தர்மம், தயாங்கிற ஒரு தர்மம், அதுக்கு மேலே சத்தியம்ங்கிற ஒரு தர்மம். இப்படி நாலு தர்மங்களும் கிருதயுகத்தில் இருந்தது. அதர்மாஸ்தைத்ரயோ பக்னா, இந்த அதர்மத்தினால என்ன அதர்மங்கள் வந்திருக்குன்னு, அந்த மூணு பாகங்கள், மூணு பகுதிகள் கெட்டு போயிட்டுதான். என்ன? ஸ்மய சங்கல்ப பயை மதைஸ்தவா. ஸ்மயம் கர்வம், சங்கல்பம் எல்லா காசும் எங்கிட்டயே வந்துடணும், எல்லாமே நான் ஒத்தன்தான் சௌக்கியமா இருக்கணும், இப்படிப்பட்டதான ஒரு எண்ணம். அதே போல மதைஹி, கொழுப்பு, நான் அது பண்ணிவிட்டேன் இது பண்ணிவிட்டேன் அப்படிங்கிற ஒரு அகங்காரம், இவைகள்னா அந்த மூணு பகுதிகள் தர்மம் போயிடுதுன்னு சாஸ்திரம் சொல்றது. ஆனா இந்த பகவான் நீங்க நினைச்ச மாதிரி தர்மோமே சதுரங்கிரிகா சுச்சரிதா. ஹே பரமேஸ்வரா, உன்னை நினைச்ச மாத்திரத்தினால என்ன ஆச்சுன்னு, நாலு பாதங்களோட இருக்கக்கூடியதான தர்மத்தையும் அனுஷ்டானம் பண்ணினா போல ஆயிடுச்சு. என்ன தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா, காப்பாற்றப்பட்டதாக தர்மமானது நிச்சயமாக நம்மளை காப்பாற்றும். ராமச்சந்திரமூர்த்தி காட்டுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்ட, பித்ருவாக்கிய பரிபாலனம் பிதா சொல்லவே இல்லை. ஆனால் விவகாரம் என்ன? கைகேயி தான் சொன்னான், உம்மட்ட சொல்றதுக்கு பயப்படுறாரப்பா. ஆனால் விஷயம் விழத்தான், ரொம்ப கவலைப்பட்டார். எங்கிட்ட சொல்றதுக்கு அவர் விஷத்தை குடின்னு குடிப்பேனே, சமுதிரத்தில் விழுன்னு விழுவேனே, நெருப்பில் இறங்குன்னு இறங்குவேனே, நான் என்னிடத்த என் அப்பாவுக்கு பயம், ஏன் இப்படி ஆயிடுது? இருந்தாலும் நீங்கள் சொன்னேள் போகிறோம், அப்பா நினச்சான்னு சொல்றேள், நான் போகிறேன், இப்போவே போகிறேன்னு கிளம்பிட்டேன். ஆனால் ஒரு வார்த்தை கிட்ட சீதாதேவிகிட்ட சொல்லணும், அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போகணும்னு. ஆனால் இன்னைக்கே போகணும், நீ போகிறதுக்குள்ள நீ போனாதான் அப்போ சாதம் சாப்பிடுவார்னு சொல்லிட்டான். எப்படி இருக்கு பார்த்தேடா? கடைசியில் என்னாச்சுன்னார், அம்மா கிட்ட போகிறார், நமஸ்காரம் பண்ணுறார், போயிட்டு வரேன்னார். இந்த கைகையை சொல்கிறார், நீ பிறக்கிறத விட நீ பிறக்காம இருந்திருக்கலாங்கிற. என்னன்னார், நீ பிறக்காத வரைக்கும் 60,000 வருஷம் எனக்கு ஒரே கவலை தான். என்னன்னார், குழந்தைகள் இல்லை, யார் பார்த்தாலும் என்னை பார்த்து ஒரு மாதிரி குழந்தைகள் பேத்துக்கலையேன்னு ஒரு கவலைப்பட்டு விஷன்ட்டு இருப்பா. அது ஒன்று தான் யாராவது சொல்வாரோட மனசில் ஒரு கவலை இருந்தது. இப்போ என்னாச்சுன்னு, குழந்தையும் பிறந்து அது நல்ல குழந்தையாகவே இருந்து ஊரில் இருக்கிறவா எல்லோரும் நல்லவர் நல்லவர்னு சொல்லிட்டு கடைசியில் எனக்கு மட்டும் கிட்டாரு அந்த குழந்தை போயிடுத்துன்னா எப்படி கவலை? 16 வருஷங்கள் நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்? இத்தனை நாள் என்ன நடந்திருந்தேன், என் ராமனுக்கும் ஒரு நாளுக்கு பட்டாபிஷேகம் நடக்கும், அன்னைக்கு அவர் சௌக்கியமாக இருப்பார், அதை பார்த்துட்டு இருக்கணும்னு நான் நினச்சேன். இப்போ நீ காட்டுக்கு போயிட்டியே, ராஜ்யம் இல்லைன்னு நினைக்கிறதே, இதை நினச்சா என்னால் தாங்க முடியலை அப்படின்னு சொல்லி நான் உன்னோட வரேன்ட்டேன். அம்மா வர வேண்டாம், அதுக்குள்ள ஸ்ரீ தர்மம் இல்லை, ஆத்துக்காரர் எங்கே இருந்தால் அங்கே போய் அவரை சேவை பண்ணுறது தான் ஸ்ரீ தர்மம் அப்படின்னு சொல்லி போயிட்டு வரேன், நமஸ்காரம் பண்ணுற. அப்பொழுது எம் பாலயசி தர்மம் துவம், என்ன சொல்கிற, எந்த தர்மத்தை நீ விடாம கடைபிடிக்கிறையோ அந்த தர்மம் உன்னை காப்பாற்று. சரே சதே ராகவ சார்தூலா, ஹே ராகவ சார்தூலா, ராகவ வம்சத்திலேயே ரகுவம்சத்திலேயே ரொம்ப பெரியவனே, அப்படிப்பட்டதான தர்மம் உன்னை விடாது கைவிடாது, தைரியமா போயிட்டு வாங்குற. இந்த வார்த்தை யார் சொல்வார்? இப்படிப்பட்டதான கவலை இருக்கிற சந்தர்ப்பத்திலையும் சொல்லணும்னா அந்த ஸ்திரீனுடைய மனசை பார்க்கணும். நானும் உன்னோட வருவேன்னு சொன்னான், என்னால உயிரோட இருக்க முடியாதுன்னு சொன்னான், ஆனாலும் நீ தர்மத்தை காப்பாற்றணும், பத்ரசிஷ்யர்களுக்காக இங்க இருக்கணும்னு ஒரு வார்த்தை சொன்னதுமே என் கடமையை நான் ஒரு நாளும் மாற விட மாட்டேன். ஆனாலும் அந்த குழந்தை மேல இருக்கிற அபிமானம் உன் தர்மம் உன்னை காப்பாற்றும் அந்த எண்ணம் இருக்கணும். நமக்கெல்லாம் அந்த தர்மத்தை நம்ம அனுஷ்டானம் பண்ணினோமே ஆனால் ஒரு நாளும் கெடுதல் வராது. ஆகையால் அப்படிப்பட்டதான நான்கு விதமான தர்மங்களும் இன்னைக்கே எனக்கு வரும். ஏன் ஏ பரமேஸ்வரா உன்னை நினைச்சதுனால தர்மோமே சதுரங்கிரி கசுச்சரிதா. அதுக்கப்புறம் பாபம் விநாசம் கதம். பாபம் இருக்கே, எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை முடிக்க முடியாம ஒரு இடையூறு வருது. நல்ல காரியம்னு எதை ஆரம்பிச்சாலும் ஒரு விக்னம், தினந்தோறும் முடிக்கணும் முடிக்கணும்னு ஆரம்பிக்கிறோம், அன்னைக்கே அதை நடத்த முடியல. சில காரியங்கள் இப்படி போயிட்டே இருக்கு. இதுக்கு காரணம் என்ன? நிறைய பாபம் இருக்கு. மற்ற காரியங்கள் எல்லாமே பண்றோம், ஆனால் இன்னைக்கு சாஸ்நாமம் வாஜிக்கிடம் அப்படின்னு ஆச்சுடா ஆரம்பிக்கிறப்ப யாரோ எதிர்க்க வர கரண்ட் போயிடுறது அதில், இல்லை வச்ச புஸ்தகம் எங்கேயோ காணாமல் போயிடுது, புத்தகம் வேண்டாமனு படிக்க ஆரம்பித்தான், ரெண்டு லைன் ஆனவரும் ஏதோ ஒரு டவுட் வருது. எத்தனை கவலைகள் அதுலையும் குடும்பத்தில் சொல்லவே வேண்டாம். இதுக்கெல்லாம் காரணம் இந்த பாபம். ஆனால் பரமேஸ்வரன் நினைச்ச மாத்திரத்தினால ஹரா ஹரா ஹரானா என்ன அர்த்தம்? என்னுடைய பாபத்தை திருடிட்டு போ, ஹிருஞ்சு ஹரணேங்கிற தாது, பாபத்தை அழிப்பாய், பாபத்தை திருடி விடுவாய், அதான் ஹரதீன்னு. அப்படிப்பட்ட ஹரணாத் ஹரஹா, நம் பாபத்தை ராஜம் பண்ணுகிறார், பாபம் விநாசம் கதம். சரி, இந்த பாபங்கள் புகட்டும். பாபங்கள் எப்பவோ பண்ணின பிறகுதானே அது பாபம்னு வந்தது, கெட்ட செயல்களை பண்ணினோம் அதனால பாபம் வந்தது, அந்த பாபமானது பரமேஸ்வர தியானத்தினால் போகிவிட்டது. ஆனா இப்ப பாபம் பண்றதுக்காக சில பேர் இருக்காள் நம்ம இட்டைய, நம்மள பாப வழியிலேயே தள்ளுறதுக்காக. காம குரோத மதாதயா, காமம் குரோதம் மதம் இவைகள்லாம் முன்னால அதர்மத்தை நாசம் பண்றதுக்காக சொன்னேனே, ஸ்மய சங்கல்பதை மதைஸ்தவா, அவைகள்லாம் ஸ்வயம் சங்கல்பம் மதம் இவைகள்லாம் கொடுக்கக்கூடியதான காம குரோத மதாதயா. காமம் இது வேணும் அது வேணும் அது வேணும் ஆசை, எல்லாம் இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் ஆசை, ஆசை எப்பவுமே போக மாட்டேங்கிறது, அது வேணும் இது வேணும், எத்தனை இருந்தாலும் இன்னும் முடியவே இல்லை அப்படி ஆசைகள். அதுக்கப்புறம் குரோதா, ஆசை தடப்பட்டதுமே அடுத்ததாக கோபம், யார் மேலேயே கோபம், நான் வேணும்னு சொன்னால் இவன் வேணும்னு முன்னுக்கு வரானே, நான் கேட்டதே உங்களுக்கு கேட்கணும். சின்ன குழந்தைகளுடைய தர்மம் வயசானாலும் போகலை, கோபம் வரும். எந்த வார்த்தை சொன்னாலே பாம்பை காலால் மிதிச்சு விட்டா அது எப்படி புஷ்ஷன் எழுந்துக்குமோ அது மாதிரி தான் மனுஷன் எழுந்துக்கிறான். கொஞ்சம் வேண்டாமா? பதாகைத சர்ப்பகான்னு ராமாயணத்தில் கால் பட்டதான பாம்பானது எப்படி புஷ்ஷன் மேலே வருதோ அது மாதிரி என்ன டக்குன்னு கோபம் வருது மனுஷனுக்கு. ஏதாவது ஒன்று சொன்னால் ஒரு ரெண்டு செகண்டு இது என்னன்னு யோஜனை பண்ணி அப்புறம் பேசப்படாதவா? இல்லை, யார் ஒன்று சொல்லணுமே கையை கை ஓங்கி விடுறான் அடிச்சு பண்ணுன்னு பண்ணலாமா? அந்த கோபம் வந்து குருத்தோகன்யா குரு நபின்னார். கோபம் வந்தானா குருவா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் தலையில கல்ல போட்டு கொண்டு போட்டுட்டான் அப்படின்னா மனுஷியால் பிரவர்த்திக்கிறான். தஸ்ய வாட்ச அவாட்சியம் நவித்தியதே, எந்த வார்த்தையை பேசணும் எந்த வார்த்தையை பேசப்படாது எனக்குடையதான டிஸ்கிரிமினேஷனே இல்லாம போறது சார் கோபம் வந்த மனுஷியனுக்கு. ஆகையால் முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? கோபம் வரும் பொழுது பேசுறத நிறுத்தணும். கோபம் வந்தா டக்குன்னு பேசுறத நிறுத்துங்க, அதுக்கப்புறம் பார்த்துப்போம். எந்த வார்த்தையும் வாயிலிருந்து வரப்படாது கோபம் குறையிற பரியந்தம். அப்ப கோபம் என்ன தானா போயிடும்னே, வேற வழி இல்லை. ஆனா கோபம் வர்றதுக்கு முன்னால இன்னொருத்தர விஷப்படுறோம் பார்த்தேடா, இந்த விஷ பிறகு அந்த வார்த்தையை திரும்பி நீங்க எடுத்துக்க முடியாது. ஆகையால் காமக்ரோத மகாதய, தெரியாம நமக்குள்ள நமக்கு ஒரு கர்வம் வந்திருக்கு. நான் வசத்தி, எல்லாரோட வசத்தி, என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, என்கிட்ட அழகு இருக்கு, நான் நன்றாக பாடுவேன், எல்லோரோட வசத்தி, என்கிட்ட காசு இருக்கு, இப்படி எல்லாம் நினைச்சுக்கிறேன் பார்த்தேடா, இது தப்பு. காம குரோத மதாதய விகலிதாக. பரமேஸ்வரன் வந்ததுமே முதல்ல என்ன பண்றார், இவளை விரட்டி அடிக்கிறார். நான் இருக்கிற இடத்துல இவர்கள் இருக்கப்படாது. ஆகையால் உங்க மனசுல வந்ததுமே முதல்ல என்ன பண்றார், இவளை விரட்டி அனுப்பினார். காம குரோத கதாத மதாதய விகலிதா. பிறகு காலாக சுகாவிஷ்கிருதாக. என்ன காலங்களும் என்ன எடுத்துனர், நல்லதாக போயிடுது. சுகாவிஷ்கிருதாக, இன்பத்தை வெளிப்படுத்துகின்றதான காலங்களாகவே போயிடு. எந்த காலமும் எதை நினைச்சாலும் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான காலமாக அமையிறது. ஒரு காலத்தில் என்ன ஆயிடுச்சுனர், எது வந்தாலும் கஷ்டமா இருந்தது. இப்ப எது வந்தாலும் எல்லாம் பகவானுடைய செயல்னு ஆரம்பிச்சுட்டான். துன்பம் வந்ததா பகவானுடைய செயல், இப்படி ஆரம்பிச்சுட்டான். காலாஸ்வகாவிஷ்கிருதாக ஞானானந்த மகௌஷதி சுபலிதா கைவல்யநாதேசதா. இந்த சிவபக்தி வந்ததுமே இதுக்கு என்ன ஒரு பிரயோஜனம், நம்ம அறியாமலேயே வந்த பிரயோஜனம் என்ன, நமக்கு மகான்களுடைய சங்கம் வந்து சேர்றது, மகான்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்தது. அவ இத்தனை பக்கத்தில் தான் இருந்தா, அவளை கவனிக்கல நம்ம. ஆனா இவருக்கு இவ்வளவு தெரியும், இதை பார்க்கணும், இவர்கிட்ட தெரிஞ்சுக்கணும் எனக்கூடியதான எண்ணம் இல்லாமலேயே பல வருஷங்கள் போச்சு. ஆனா இந்த சிவபக்தி, சிவனுக்கு ஒரு பில்வத்தை போட்டு பூஜை பண்ணினேள், அவருக்கு தும்ப போட்டு போட்டேள், என்ன சுவாமி லாபம் வந்திருக்கு அப்படின்னு கேட்டா, ஞானானந்த மகௌஷதி சுபலிதா, ஞானம் ஆனந்தம் எனக்கூடியதான கொடிகள், அழகான கொழுது கொடிகள். ஓஷதின்னு கொடின்னு அர்த்தம், மரங்கொடிகளுக்கெல்லாம் சேர்ந்து ஓஷதின்னு பேர். ஆனா ஓஷதின்னு இப்ப இருக்கிறவா எல்லாரும் என்ன மருந்துன்னு வச்சுருக்கா, மருந்து மூலிகைங்கிற அர்த்தத்துல தான் அதை உபயோகப்படுத்துறான். ஆனா சம்ஸ்கிருதத்துல ஓஷதின்னு சொன்னா உஷதாகேங்கிற தாத்துல இருந்து வந்தது. கொடிகள், மரங்கள், செடிகள் எல்லாத்துக்குமே ஓஷதின்னு பேரு. அது எப்படி, ஞானானந்த மகௌஷதி, ஞானம் ஆனந்தம் எனக்கூடியதான இந்த மரங்கள் எல்லாம் சுபலிதாக, நன்றாக பழுக்க ஆரம்பிச்சது. மகான்களுடைய சேர்க்கை இருந்தாலும் அவ சும்மா இருக்க மாட்டான், அனாவசியமான ஊர் ஒம்பு பேச மாட்டான். அவ எப்பொழுதும் பகவன் நாமாவைத்தான் சொல்லிட்டு இருப்பா, சாஸ்திர விஷயங்களைத்தான் சொல்வான். என்னடா அவளுடைய வழக்கம் அது. இப்ப என்னாச்சுன்னு, அவர்கிட்ட போனாலே ஏதோ இப்படித்தான் பேசிட்டு இருக்கேன். நமக்கோ மற்ற விஷயங்கள்லாம் நம்ம மனசுட்ட அகந்து போயிடுது. முதல்ல தான் கொஞ்சம் கஷ்டம், ஒரு நாலு கிளாஸ் வர வரைக்கும் ரொம்ப கஷ்டம், ஒண்ணுமே புரியல சார், சொன்னத்தையே சொல்றார் சார், என்னவோ சொல்லிட்டு இருக்கார் சார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார், அந்த பிசாச்சு உங்களை புடிச்சுட்டு கொடுத்துனா சனி ஞாயிறுனா இங்க வந்தாகணும். புரியறதோ புரியல, யாருக்கு என்ன புரிஞ்சது, மீதி எல்லாம் புரிஞ்சிருத்தா, நமக்கு எக்கனாமிக்ஸ் புரிஞ்சதா, பேப்பர்ல விஷயம் நியூஸ் புரிஞ்சதா, எண்ணிக்கை பார்த்தாலும் யாரோ பிராணம் வாங்கிட்டான், இதேதான். அவன் சூசைட் பண்ணிட்டான், 22 பையன் கொல்லப்பட்டான், ஒரு அம்மாவை கொண்டு விட்டான், இதே தான் விவகாரம். அது என்ன எது புரிஞ்சுன்றா, ஒன்றும் புரியலையே. மற்ற விஷயங்கள் புரிஞ்சுதா, ரூபி டிவேல்யூ ஆறுது, 42 பைசா ஏறித்தான், எவ்வளோ ஏறித்தேன் நமக்குதான், பெட்ரோல் ஏறித்து ஏன் ஏறுறது யாருக்கும் தெரியல. அவளோ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான், இதை ஏற்று அதை இறக்குன்னு பார்க்குறான், ஒன்றும் சரியாக வரல. ஆனா விவகாரம் என்ன, நமக்கு தான் புரிஞ்சா போல மணிக்கணக்கோட பேசிட்டு இருந்தோம். இப்ப என்னாச்சுன்னு, இந்த மகான்களுடைய சங்கம் வந்தப்பறம் அதெல்லாம் ஏதோ ஒரு தான் அப்படி பாக்கிறது, அவ்வளவுதான். விவகாரம் என்னன்னா, மனசு இதுல தான் ரசிக்கிறது. ஞானானந்தமாக உள்ளது சுபலிதா, ஞானம் ஆனந்தம் எனக்கூடியதான இந்த மரங்கள் எல்லாம் நம்ம மனசுக்குள்ள இருந்து அது பழுக்க தொடங்கினே. கைவல்யநாதே சதா மான்யே, கைவல்யநாதனான மோட்சத்தை கொடுக்கக்கூடியதான அந்த பரமேஸ்வரன், ஆகையால் தான் அவருக்கு கைவல்யநாதர்னு பேர். கைவல்யம்னா மோட்சம், மோட்சத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன் சிரமம் இல்லாமல் எங்களுக்கு மோட்சத்தை கொடுப்பார், ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுக்கிறார். நீ ஒன்னும் கவலைப்படாத, ஒரு நாளைக்கு உனக்கு அந்த ஆத்ம தத்துவ பரோட்ச சாட்சாத்காரம் வரப்போறது, ஆனந்தமாக இந்த ஜன்மாவிலேயே இருக்க போகிறாய், அதுக்கு நான் உத்தரவாதம் அப்படிங்கிறார். கைவல்யநாதே சதா மான்யே மனத புண்டரேக நகரே. எங்க சுவாமி இருக்கீள், மனத புண்டரேக நகரே, இந்த பட்டணம். ஏன்னா தர்மம் எங்க நிறுத்தப்படும், பட்டணத்துல. அதே போலயே இந்த பாபங்கள் கெடுதல்கள்லாம் எங்க போகும், ஒரு பட்டணத்துல. அதே போல காமக்ரோத மதாதிகள் எனக்கூடியதான திருடர்கள் எதை விட்டு ஓடி போவா, ஒரு பட்டணத்துல. எல்லாம் காலமும் சுகமாக எங்க இருக்கா, ராஜா நன்றாக இருப்பார் ஐயனால், மரங்கள்லாம் எங்கே போக்கும், எங்கே பழுக்கும் ஒரு பட்டணத்தில். ஆகையால் இப்படிப்பட்டதான பட்டணம் அது எங்கே இருக்குன்னு. மான்ய மனச புண்டரீக நகரே, உங்க மனசு எனக்கு கொடுக்கிறான உயர்ந்ததான ஒரு நகரத்தில். மனச புண்டரீக நகரே, அதென்ன புண்டரீகம்னு சொல்றேன், தாமர மாதிரி மலர்ந்து கொண்டிருக்கிற மனச புண்டரீக நகரே. ராஜாவதம் சேர்த்திட்டே, ஒரு பட்டணத்துல யார் இருக்கணும், ராஜா இருக்கணும். சாதாரண ராஜா இல்ல, நல்ல ராஜாவா இருக்கணும். ஜனங்களுக்கு நன்மையை கொடுக்கணும் பண்ணணும் எனக்குடையதான எண்ணம் உள்ள ராஜாவா இருக்கணும். நான் மட்டும் சௌக்கியமா இருக்கிறேங்கிற எண்ணம் இருந்த ராஜாவா இருந்தா போறாது. ராஜா எப்படி இருக்கணும், ஒவ்வொரு கணமும் ஜனங்களுக்கு எப்படி சௌக்கியம் உண்டாகும், எப்படி நன்னா இருப்பா அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடியதான ராஜாக்களாக இருக்கணும். அப்படிப்பட்டதான ராஜாவான பரமேஸ்வரன் இருக்கமையானால் இந்த ஊர்ல, இந்த சரீரம் எனக்கூடியதான ஊர்ல, என் மனசு இருக்கக்கூடியதான ஊர்ல தர்மம் நான்கு காலில் நடக்காதா, பாபம் அகன்று விடாதா, காமக்ரோதங்கள் எனக்குடையதான திருடுகள் இந்த இடத்தை விட்டு ஓடி போக மாட்டாளா, எல்லா காலமும் நல்ல காலமாக ஆகாதா, ஞானமும் ஆனந்தமும் பழுக்காதா, எங்க கைவல்யநாதன் மோட்சத்தை கொடுக்கறதுக்கு சரியா ஆனந்தமாக இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன் எங்களுக்கு க்ஷேமத்தை கொடுப்பார் அல்லவா அப்படின்னு இந்த பரமேஸ்வரன் நம்ம இதயத்துல காணப்பட்ட போது என்ன கீழ் ஸ்லோகத்தில் நான் சொல்லியிருக்கேன், சந்திரன், அதுக்கு பிறகு சிந்தாமணி, கௌஸ்துபம், இப்படிப்பட்டதான விவகாரங்கள்லாம் உண்டா இருக்குன்னு என்ன. எங்க பரமேஸ்வரன் வந்த மாத்திரத்தினால மோட்சமே கிடைக்கிறத அவள்லாம் என்னென்ன கொடுக்குமோ எல்லாத்தையும் சேர்த்து இவர் கொடுக்கிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். தர்மோமே சதுரங்கிர கஸ்துஜரித பாபம் விநாதம் கதம் காமக்ரோத மதாதயோ விகலிதாக காலா சுக விஷ்ருதாக ஞானானந்த மகௌஷதி சுபலித கைவல்யநாதே சதா மான்யே மனச புண்டரீக நகரே ராஜாவதம் சேர்த்திதே. இப்படி பரமேஸ்வரன் சொன்னார். ரெண்டாவது முக்கியமாக மனுஷாளுக்கு வேண்டியது என்ன அப்படின்னா ஆகாரம் கிடைக்கணும். இந்த ஆகாரத்தை தான், அதனால்தான் மனுஷன் பிறந்தான், வாழ்கிறான், கடைசி வரைக்கும். அன்னம் பிரம்மே திவ்ய ஜானாது, ஆனந்தோ பிரம்மே திவ்யானாது முடிக்கணுமா சுருதிக்கு. ஏன்னா ஆனந்தத்துக்காகத்தானே தேடிட்டு இருக்கான், சிவானந்தத்தானே அடையணும்னு நினைக்கிறான். அந்த ஆனந்தமானது இவனுக்கு எப்படி வரும், முதல்ல இவன் உயிரோட இருக்கணும், அதுக்காகத்தானே முயற்சி பண்ணணும். இவன் பிறந்ததே அன்னத்தினால், வாழறதே அன்னத்தினால். ஒரு நாள் அன்னம் இல்லைன்னா நமக்கு என்ன, ஒரு வேலை சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஒரு வேலை அன்னம் கிடைக்கலன்னா இவனால தாங்க முடியல சார். ஏகாதசின்னர் யாருக்கோ எனக்கு இல்லைங்கிறான். ஒண்ணு ஏகாதசியில மூணு வேலை சாப்பிடுறது வேணா ரெண்டு வேலை சாப்பிட்டுக்கிறேன் அவ்வளவே தவிர சாப்பிடாம இருக்கிறதுங்கிறது கிடையாதுன்ட்டான். எந்த அன்னம் இல்லைன்னா இவனால தாங்க முடியல. ஆனா அந்த அன்னமானது பார்க்கணும், ஒழுங்கா நீங்க சாப்பிட்டேன்னா உங்களை காப்பாத்துறது, இல்ல நீங்க சரியா சாப்பிடலன்னா உங்களை அது சாப்பிடுறது. அத்தியதே அத்தித பூதானி, சரியான அளவுக்கு சரியான அன்னத்தை ஒரு மனுஷன் சாப்பிட்டானேயானால் அவனாவது காப்பாத்தும். இல்லை என்றால் எங்கெங்கேயோ எதோ எது காணப்படுறதோ அதை சாப்பிட்டேன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்களை அந்த அன்னம் சாப்பிடுறது. ஆகையால் தைத்தரிய உபநிஷத்துல அன்னத்துக்கு இப்படி ரெண்டு லட்சணம் சொல்லியிருக்கார். அந்த அன்னம் நமக்கு வேணும்னா பயிர் நன்னா வளரணும். பயிர் நன்னா வளரணும்னா என்ன வேணும், தீர்த்தம் வேணும். ஜலம் எங்கிருந்து வரும், மழையினால வரக்கூடியதான ஜலம் ஏதோ சில நாளுக்குத்தான் வரும், ரெண்டு மாசம்தான் வரும். மழையானது ரெண்டு மாசம், வருஷத்துல 12 மாசத்துல வருஷ ருத்துவும் ரெண்டு மாசம்தான். சரத் ருத்துங்கிறான், ஹேமந்த ருத்துங்கிறான், கிரீஷ்ம ருத்துங்கிறான், வசந்த ருத்துங்கிறான், அந்தந்த ருத்துக்கள்ல மழை வராது. அது ஹேமந்த ருத்துல ஒரே சிசிர ருத்துலயும் இது பனியும் குளிர் தான் இருக்கும், கிரீஷ்ம ருத்துல வெறும் வெயிலாகத்தான் இருக்கும் ஏப்ரல் மே மாசத்துல, வசந்த ருத்துலயும் கிரீஷ்ம ருத்துலயும். அதுக்கப்புறம் இந்த வருஷ ருத்து செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இப்படி வருவையானால் அப்ப கொஞ்சமா மழை பெய்யும். ஆனா அந்த மழை பெஞ்சதான அந்த தீர்த்தம் இருக்க அதை வேஸ்ட் பண்ணாம ஒரு இடத்துல தேங்கி நிக்க வச்சுப்பான், நிக்க வச்சுட்டு அத அந்த ஜலம் அந்த காய்வா வழியாக வரவழிச்சு அது என்ன பண்ணணும், அந்த வயல் இருக்க அந்த வயல்ல விடணும். உங்க இஷ்டமா எல்லா ஜலத்தையும் விடப்படாது, எவ்வளவு தீர்த்தம் வேணுமோ அவ்வளவுதான் விடணும். அதுக்குண்டு அன்னன்னைக்கு இன்னைக்கு தண்ணீர் பாத்திரம் பண்ணணும் அப்படின்னு வச்சுப்பான். அது பயந்துவிட்டு ரெண்டு மூணு நாள் ஆனப்பறம் மறுபடியும் பயணம் பண்ணுவோம். அந்த தீர்த்தமானது அதில் நிற்கணும், அதிகமாகவும் நிற்கப்படாது. அதிகமானா பயிரெல்லாம் அழிஞ்சு விடும், குறைச்சலாயினா அது குறை செஞ்சு விடும். காப்பாற்றி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விடணும். இப்படி அந்த தீர்த்தம், ஒருவேளை அந்த தீர்த்தம் இதுக்கு வரலேன்னு வச்சுங்கோ, பயிர்களுக்கு இந்த சில வயலெல்லாம் மேடாக இருக்கும், மேட்ட பூமியாக இருக்கமே, ஆனால் மேடு பூமியாக இருந்ததுன்னா ஜலம் கீழே இருந்து போகாது மேலே, அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு பம்பு வைக்கணும், மோட்டர் வேணும். சிவானந்த லஹரி எழுதுகிற காலத்திலேயே இதெல்லாம் இருந்தது, விவகாரம் மோட்டர் போடணும். அந்த மோட்டர் போட்டால் தான் கீழேருந்து மேலே மேடு இருக்கக்கூடிய மேடாக இருக்கக்கூடியதான இடத்துக்கெல்லாம் தீர்த்தம் போகணும். அங்கேயும் தீர்த்தம் போனால் தானே கிடைக்கும். அதே போல் விவகாரம் என்னன்னார், ஆகையால் அங்கெங்கேயோ குளத்திலேயோ ஏரியிலேயோ இருக்கக்கூடியதான தீர்த்தத்தை காவா வழியாக வரவழைச்சு அது அந்த வயலுக்கு ருப்பி, சரியான தருணத்தில் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ருப்பி, அதுக்காக வேண்டியதான வசதிகள்லாம் நம்ம பண்ணிண்டு அந்த பயிரை நம்ம பண்ணி வச்சோமையானால் அந்த பயிரானது நமக்கு ஆகாரத்துக்கு உதவுறது. இதே மாதிரி தான் அது ஏதோ ஒரு வருஷம் ஆச்சு, மறுபடியும் அடுத்த வருஷம் மறுபடியும் இதே ப்ராசஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த பரமேஸ்வரன் எனக்கூடியதான் அவரிடத்துல இருக்கிற பக்தி எனக்கூடியதான பயிரை நீங்க வளர்த்தலையானால் சாஸ்வதமாக ஆனந்தமா இருக்கலாம். ஒரு வருஷத்துல ஏதோ பயிர் செலவு பண்ணினோம் ஆயிடுதுன்னு இல்லை, எப்பொழுதுமே சாஸ்வதமாக நீங்க ஆனந்த நிலையில இருக்கலாம் அப்படின்னு அடுத்த சொத்துல அந்த பரமேஸ்வர பக்திய ஒரு பயிராக சொல்லிட்டு இருக்கார். பாப்போம், தியந்திரேன வசோகடேன கவிதா குல்யோபகுல்ய க்ரமைஹி ஆனீதைஷ்ட சதா சிவைச்ச சரிதாம்போரு அதி திவ்யாமிருதை இத்தியே கேதார யுதாச்ச ஹிருத்கேதார யுதாச்ச பக்தி கலமாக சாஃபல்யமா தன்வதே துர்பிக்ஷான்மய தேவகஸ்ய பகவன் விஸ்வேஷ பீதி குதா. ஹே பரமேஸ்வரா, எங்களுக்கெல்லாம் இந்த ஒரு பயம் இருக்கப்பா, அண்ணன் கிடைக்குமோ கிடைக்காதோ, பழைய நாள்ல நிஜமாகவே பயப்படுவா. இந்த உழவர்களா இருக்கிறவாள்லாம் பயிர் செலவு பண்ற, ஆனா பயிரை அறுவடை பண்ணி அந்த நெல்லை கொண்டு வந்து ஆத்துல போடுற வரைக்கும் நிச்சயம் கிடையாது. ஏன்னா இன்னும் ரெண்டு மூணு நாள் அறுவடை பண்ணோம்னா மழை வந்ததுன்னு வச்சுங்களேன், எல்லாமும் க்ளோஸ். வெட்டுக்களி வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வச்சுங்களேன், ஒரு வருஷம் சிரமம் எல்லாம் வீணா போயிடும். இத்தனையும் பண்ண பிறகு அந்த பயிர் செலவு பண்ணாலும் அந்த நெல் வர்றது இல்லையா அறுவடை பண்ணி, அதுக்கப்புறம் அதை விற்கணும்னு சொன்ன வச்சுங்களேன் யாரும் வாங்க மாட்டான். வாங்கறதா இருந்தாலும் ரொம்ப குறைச்சலான காசுக்கு, ஏன்னா எல்லா இடத்துலையும் பயிர் வந்திருக்கு, எல்லாரும் அறுவடை பண்ணியிருக்கா, யார்கிட்டையும் காசு இல்லை, இப்படி சிரமப்படுவான். அதுக்கப்புறம் நிஜமாக அந்த பலனை மாசூல நம்ம எடுத்துன்னு போகலாமாங்கிறதே சந்தேகம் கடைசி வரைக்கும் இருந்து. அதனால்தான் பகவான் இடத்துல பக்தியோடு இருந்தார். நமக்கு இப்ப அப்படி இல்லையே, பேங்க்ல போட்டு வச்சிருக்கோம் சார் லட்ச லட்சமா, அது இன்ட்ரெஸ்ட் தானே கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுனால என்ன ஆயிடுதுன்னா அந்த பக்தியோ சிரமமோ மனுஷியாளுக்கு இல்லாம போயிடுது. பழைய காலத்துல அப்படி ஒரு பயம் இருந்தது. அதே போலயே அண்ணன் நமக்கு கிடைக்குமான பயம் இருபடியும் வந்துடும் போல இருக்க, ஏன்னா எங்க பார்த்தாலும் வயல்கள் எல்லாம் பிளாட்டா வித்துட்டு இருக்கான். எந்த ஊர் போனாலும் இப்ப என்னடா, எங்க போனாலும் ரயில்வே டிராக்ல பெரிய பெரிய இதெல்லாம் போட்டு என்ன, ஏதோ ஆயில் ஃபீல்டுங்கிறான், ஏதோ இண்டஸ்ட்ரிங்கிறான், பிளாட்டா கட்டிவிடுறான். ஓஎம்ஆர் ரோடுங்கிற எங்க பார்த்தாலும் பிளாட்டை தான் கட்டிட்டு இருக்கான். வயல் இங்க இருந்து வர போறது, எல்லாத்தையும் நம்ம தங்கறதுக்கு இடம் வேணும், அதான் ஆகாசம் வரைக்கும் கட்டிட்டு இருக்கிறே. ஆனா விவகாரம் என்ன, பூமியில இருக்கிறதுனா மன்னிப்புனா எங்கிருந்து பயிரும் சரி யோஜனையே பண்ண மாட்டேங்கிறான். நம்ம நாடு ஒண்ணுதான், எவ்வளவு கட்டம் வந்த போதுனா தாங்கறதுக்கு காரணம் இருந்தது ஏன்னா ஜனங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஆகாரம் இருந்தது. ஏதோ வயல் பண்ணிட்டு இருப்பான், ரெண்டு வேளைக்கும் ஒரு வேளையாவது சாப்பிட்டு இருந்தா. இப்ப வயது பயிரே பண்ணாமல் ஆகாரமே குறைச்சல், இன்னொரு ஊர்ல இருந்து நம்ம இறக்குமதி பண்ணிக்கணும்னு சொன்னேன், எப்படி நிஜமாகவே இது என்ன ஆகும்னு தெரியாது. யோஜனை பண்ணாம பண்ணிட்டு இருக்கோம், கேட்டா இருக்கிறதுக்கு இடம் வேணும் தான், அதுக்காக சாப்பிட்றதுக்கு அண்ணம் வேண்டாமோ. ஆச்சாரியார் சொல்றார், முதல்ல அது முக்கியமாப்பா, அந்த பயம் உங்களுக்கு இருக்கப்படாது, எல்லோருக்கும் எப்பொழுதும் ஆகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாமல் இருக்கப்படாது, மனுஷனுக்கு பயம் வரப்படாது. ஆனால் பரமேஸ்வர துர்பிக்ஷமே கிடையாதப்பா உன்னை நினைச்சா வாழ்க்கை. துர்பிக்ஷம்னு சொன்னா யாரும் நமக்கு காசு கொடுக்க மாட்டாங்கிற எண்ணம் இருக்கப்பட. முன்காலத்துல எல்லாரும் அன்னத்தை இடுவான், அன்னம் இடுறதுங்கிறதே ஒரு பெரிய தர்மமா நினைச்சுன்றதா. தர்மசத்திரங்கள் அங்கெங்க இருக்கும், போற வழியில எல்லாம் தர்மசத்திரம் இருக்கும். அவ போனா ஏதோ ஒரு ரசஞ்சாத போடுவான். இப்ப பாருங்க உடுப்பி அன்ன போறனா இந்த இடங்கள்லாம் போனால ஏனால் அவன் பாட்டுக்கு அன்னத்தை யாரும் எத்தனை பேர் வந்தாலும் சாப்பிடே இருக்கிறான். அவனை முரத்துலதான் அவங்க போடுறான். இப்ப சாதாரணமா தட்டலையும் சிவி தட்டலையும் போடுறது இல்ல, முறை மாதிரி இருக்கு, முறை மாதிரி போடுறான் அவன் பாட்டுக்கு. ஆனா ரசம் தான் விடுறான்னு வச்சுங்களேன். விவகாரம் என்னடா சொன்னார், அவ்வளவு போன்ற எங்க இருந்து சார் வர்றதுன்னு யாருக்கு தெரியும். ஆனாலும் நடக்கிறத போட்டுருக்கான். திருப்பதியில போனா எத்தனை பேர் வந்தாலும் ஆகாரம் கிடைக்கிறது சார்ந்திரம். அதிக கட்டி போட்டான் அவன் பாட்டுக்கு. ஒரு நாளைக்கு 6000 பேர் 8000 பேர் சாப்பிடுறா அப்படிங்கிறான். வந்தோம் இல்லையா, அப்படி எல்லா இடத்துலையும் இருந்தது. மனுஷாளுக்கு எவ்வளோ அவ்வளோ கிடையாது, அவ்வளோ சமைச்சு எல்லாருக்கும் போட்டுன்றதா இதுதான் நம்ம நாடு. காசிக்கு போறேன்னு போவான், அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். எங்கே எந்த கிராமத்தில் போனாலும் எங்கேயாவது வந்திருக்காருனா எங்கள் அத்தில் சாப்பிட்டு போகலாம். ஒருவருக்கு அன்னவிட்டா நமக்கு க்ஷேமம் எனக்கூடியதான எண்ணம் எல்லோருக்கும் இருந்தது. சில பேருக்கு இல்லை, யாராத்துக்கு போனாலும் ஓஹோ காசிக்கு போயிட்டே இருக்கேன் இருந்தா இந்த வேலை எங்க அதுல சாப்பிட்டு போங்க. ஏன்னா காசிக்கு போறவ சாப்பிட்டா அவளுக்கு அன்னமிட்டா க்ஷேமம் இப்படின்னு நினைச்சா. அப்படி துர்பிக்ஷமே கிடையாது. நமக்கு பிச்சை போடுவாளா, நம்ம ஆகாரத்துக்கு சிரமப்படுமோ எனக்குடியதான எண்ணம் இல்லாமலேயே எல்லோரும் வாழ்ந்துட்டு இருந்தா. அப்படிப்பட்டதான நிலை வரணும்ப்பா. எனக்கு ஆகாரம் கிடைக்காம போயிடுவோமோ அப்படிங்கிற நிலை வரப்படாது. அதுக்கு என்ன பண்ணணும், தியந்திரேன பசோகடேன கவிதா கொல்யோப கொல்யாக்கிரமை அனிதை சதாசிவச்ச சரிதாம்போராஜி திவ்யாமிருதை. இந்த இதயம் எனக்குடையதான வயலில் கிருத்கேதாரயுதாச்சா. என்னுடைய இதயத்தையே நான் வயலா வச்சுட்டு இருக்கேனப்பா. இந்த வயல்ல தீர்த்தம் வரணும், அப்பத்தானே வயல்ல இந்த பயிர்களை வரோம், பயிரை வளர்க்க முடியும். தீர்த்தம் வரணுமே இங்க அது இதயமானது மேடா இருக்குமையானாலும் அதுக்கு தீர்த்தம் வரதுக்காக நான் என்ன புத்தி எனக்கூடியதான மோட்டார் போட்டிருக்கேன். தியந்திரேனா அந்த காலத்துல யந்திரம் இருக்கு, யந்திரம்னா மோட்டார். இந்த மோட்டார் போட்டாதான் தீர்த்தம் மேல இருந்து மேல வருமா கீழே இருந்து. அதுக்கு என்ன புத்திங்கிற யந்திரத்தினால் பரமேஸ்வரனிடத்துல செலுத்தப்பட்டதான புத்தி எனக்கூடியதான மோட்டர்னால வச்சோ கட்டேனா அதுக்கப்புறம் ஏ தம்னு இருக்கும். அதுல தீர்த்தத்தை கணத்திலிருந்து அந்த தீர்த்தத்தை எடுத்து விடுவான். அந்த ஏத்தம் என்ன, வச்சோ கட்டேனா வாக்கு பகவான் வாயை கொடுத்துருக்காரோ இல்லையா. காலந்து பகவத்கீதை பாராயணம் பண்ணுதோ, ஊர் வம்பு பேச வேண்டாம், சினிமா பாட்டு பாட வேண்டாம், ஊர் வம்பு வேண்டாம், கிரிக்கெட்டை பத்தி பேச வேண்டாம், பார்க்க வேண்டாம்னு நான் சொல்லலையே, அனாவசியமான பேச வேண்டாம். மணிக்கணக்கோட அதோட மட்டும் இல்லை, இன்னைக்கு இல்லை, இவன் வந்து 1235 விளையாடினான் சார். இது இப்போ என்னாச்சுன்னு, அவன் விளையாடும் அவன் வர வேண்டாம் போவே போயிட்டான். அவனை பற்றி இவன் ரெக்கார்டு எழுதிட்டு இருக்கான். என்ன பிராரதம் பாருதம் விவகாரம் முழுக்க இப்படி. அது வேண்டாமே வாச்சோகட்டேனா, இந்த வாக்கு எனக்குடையதான குடத்தினால் தீர்த்தத்தை எடுத்து கவிதா கொல்யோப கொல்லி அக்கிரமை குல்யம் உப குல்யம். பெரிய கால்வா அதுலேருந்து வரக்கூடியதான சின்ன கால்வா அப்படி. அவெல்லாம் பெரிய கெனால் வரக்கூடியதான ட்ரிபியூட்டரி, சின்ன கெனால் அது வழியாக குல்யோப குல்யக்ரமைஹி. இந்த பரமேஸ்வரனுக்காக சொல்லக்கூடியதான வார்த்தைகள் இருக்கே ஸ்தோத்திரங்கள், எத்தனை ஸ்தோத்திரங்கள். திருவாசகம் அழகா இருக்கும் இல்லையா, திருமந்திரம் எந்த பாஷையில் இல்லை. பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு ஸ்லோகங்களா இல்லை, ஆச்சாரியால் அவர் பாட்டுக்கு எத்தனை ஸ்லோகங்கள் பண்ணியிருக்க, எத்தனை ஆச்சாரியால் இந்த பரமேஸ்வரன் மேல சொல்லியிருக்கார். ராவணன்ல இருந்து ஆரம்பிச்சு பரமேஸ்வரன் ஸ்லோகம் பண்ணியிருக்கார். மீதி பேர்ல விடுகோ விவகாரம் என்னடா ஜின்னர். அந்த பரமேஸ்வரன் பக்தி அவ்வளவு வசதி. யத்வக்ஷதம் நாம கிரேரிதம் ரிணாம் சக்ருத் பிரசங்காத் அகமாசு ஹந்தி தத். ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்றது சிவா சிவா எனக்குடையதான இரண்டு அக்ஷரம் அப்பா, ரொம்ப உயர்ந்ததான ஒரு அக்ஷரம். எல்லோரும் சொல்லலாமே, எல்லோரு வாயிலையும் நன்றாக சுலபமாக சிரமம் இல்லாமல் நுழைக்கக்கூடியதான நுழையக்கூடியதான அக்ஷரங்கள் அது சொல்லப்படாதா? எத்யக்ஷரம் நாம கிரேரிதம் ரணாம். வேதம்னா சொல்லியிருக்க அந்த நாமாவ நமசிவாயாங்கிறது ஸ்ரீருத்ரத்துல வேதம் சொல்லியிருக்கு. மற்ற மந்திரங்கள்லாம் மறைச்சு சொல்லியிருக்க. ஆனா பகவான் பரமேஸ்வர மந்திரத்தை மட்டும் நேரா சொல்ல நம சிவாயுத சர்வாயுத பவாயுத கிளியர் அப்படியே சொல்லியிருக்கேன். அது சொல்ல மாட்டேடா, அப்படி வேதமே சொல்லியிருக்க கூடியதான் அந்த மந்திரம் சொல்ல வேண்டாமா? அநீதேனா கவிதா குல்யோபக்குல்யை, குல்யம் உபகுல்யம் பெரிய காவா நடுவில் இருக்க கொள்கைதான காவாய்கள் இவள் வழியாக அநீதைஹி அநீதை அதை தீர்த்தம். அங்கெங்கோ ஒரு குளத்துல இருந்தது ஏரியில் இருக்கக்கூடியதான குளத்தை உங்க வயல் வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. அந்த பரமேஸ்வரன் கைலாசவாசி, அங்க இருக்கக்கூடியதான் அந்த பரமேஸ்வரனை உங்க இதயம் வரைக்கும் கொண்டு வரணுமே. ஆனால் அதற்கு வழி பெரியவர்கள் அமைச்சு கொடுத்துருக்க. எப்படி ஸ்லோகங்கள் நாகேந்திரஹாராய நம சிவாய, எத்தனை ஸ்லோகங்கள். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சொல்லுங்களேன். இதை தான் சொல்லணும்னு நான் சொல்லலையே. யாருதான் பண்ணினதான் சொல்லணும். நான் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்லோகம் தான் படிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். மகான்கள் ரிஷிகள் பண்ணியிருக்க, உபனிஷத்துல இருக்க, புராணங்கள்ல இருக்க. உமா சகாயம் பரமேஸ்வரம் விபும், உபனிஷத்தே சொல்றது பகவான் பரமேஸ்வரனை பத்தி. எந்த ஸ்லோகமாவது படிக்க, ஆனா அந்த வாக்குனால என்ன பண்ணும், அந்த காவா வழியாக கொண்டு வந்திருக்கோம். கவிதா குல்யோப குல்ய கிரமைஹி ஆனீதை சதாசிவத்ய சரிதம்போராசி திவ்யாமிரதைஹி. அந்த பரமேஸ்வருடைய சரித்திரம், பரமேஸ்வரன் பார்வதியை கல்யாணம் பண்ணதான ஒரு சரித்திரம், மன்மதன் அழித்ததான ஒரு சரித்திரம், மார்க்கண்டேயனுக்கு சகாயம் பண்ணியிருந்தான அவரை காப்பாற்றியதான ஒரு சரித்திரம், எத்தனை சரித்திரம், விஷத்தை ஹாலாகல விஷத்தை தான பிடிச்சதான ஒரு சரித்திரம், எத்தனை திவ்யமான செயல்கள்லாம் பண்ணிட்டு இருக்கார். அந்த சரிதாம்போதி அம்போராசி திவ்யாமிரதைஹி, இத்தனையும் பண்ண சார் ஆனா தீர்த்தம் இல்லைன்னு சொல்லாதீங்க. திவ்யாமிரதைஹி பரிபூர்ணமான திவ்யமான ஒரு தீர்த்தம், அந்த பக்தி இருக்க அவ்வளவு அழகான தீர்த்தத்தை கொடுக்கும். அநீதை சதாசிவை சதாசிவச்ச சரிதாம்போராசி திவ்யாமிரதைஹி ஹிருத்கேதாரயுதாச்ச பக்தி கலமாக. உங்க இதயம் எனக்கூடியதான அழகான கேதாரம், கேதாரம்னா வயல்னு அர்த்தம். காசியில போனாலும் கேதாரேஸ்வர சுவாமின்னு ஒருத்தர், அவனுக்கு என்ன வயல் ஈஸ்வரன் சொல்லியிருக்கேன். வயல்னா இதயம், முதல் கட்டம் கேதார கட்டம். அங்கிருந்து ஆரம்பிச்சு வருண கட்டம் அசி கட்டம் இதுக்கு நடுவில் இந்த கேதாரேஸ்வரர் அங்கே ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வரிசையா ஹரிச்சந்திர காட்ட அது இது எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கல. அந்த கேதார கட்டம் எதுக்காக முதல்ல சொல்லியிருக்கார், உங்க இதயமானது வயலாக அங்கே உபயோகப்படும். பகவான் அந்த இடத்துல உங்களுக்கு பக்தியை உண்டு பண்ணுவார். கேதார ஹிருத் கேதாரயுதாச்ச பக்தி காலமாக, இதோட இப்படிப்பட்டதான இந்த வயலோட கூடி பக்தி காலமாக. கலமம் கமலம்னு படிக்காதீங்க இங்க, கலமம் கலமம்னா பயிர்னு அர்த்தம். பக்தி எனக்கூடியதான பயிர் ஹிருத் கேதாரயுதாச்ச பக்தி கலமாக சாபல்யமாதன்வதே. இந்த பக்தியினால ஏற்பட்ட இந்த பயரானது பயிரானது ஒரு சாபல்யத்துக்கு ஏற்படும். மனுஷன் பட்டதான சிரமம், எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கோம். பிறந்ததே ஒரு கஷ்டம், அழுதுண்டே பிறந்தோம். அந்த சங்குச்சிதமான இடத்துல இனிமேல இருக்க முடியலையே நினைச்சுண்டு வெளியில வர்றதுக்காக சிரமப்பட்டோம், வர முடியாம கஷ்டப்பட்டோம். நானும் கஷ்டப்பட்டேன், அம்மாவுக்கும் கட்டத்தை கொடுத்து வெளியில வந்து பசியோட திண்டாடி ஒரு செயலும் எல்லாம் மறந்து போச்சுன்னா, ஒண்ணுமே ஞாபகம் இல்லைன்னா அது பரவாயில்லை, ஒண்ணுமே தெரியலன்னு பரவாயில்லை, எல்லாம் வாசிச்சு மறந்து போன வாழ்க்கை எப்படி இருக்கு. நான் மறந்து போனது மட்டும் ஞாபகம் இருக்கு, என்ன மறந்தேன்னு தெரியல. அதான் ஜீவனுடைய கவலை. அவன் வயதுல இருக்கிற பரியந்தம் அது பண்ணணும் இது பண்ணணும், போன ஜென்ம விஷயங்கள்லாம் ஞாபகம் இருந்ததான். அந்த வயதுல இருக்கக்கூடியதான குழந்தைக்கு அத்தனையும் ஞாபகம் இருந்தது, வெளியில வந்ததுமே சர்வமும் மறந்து போச்சு. ஆனா மறந்து போச்சு என்னதுன்னு ஞாபகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றது பண்றது ஒண்ணும் புரியல. பூஸ்பர்ஷமானமே சர்வமும் மறந்து போயிடுச்சு, அவ்வளவு கவலைப்படுறது. அந்த பழம் மறந்துதான் போச்சு, மறுபடியும் ஆரம்பிக்கிறேன்னு எல்கேஜியில் சேர்றது. படிக்கணும் படிக்கணும், என்ன படிக்கணும் தெரியல. ஒருத்தர் பயோடெக்னாலஜி படிங்கிறான், ஒருத்தன் வேற பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்ங்கிறான், ஒருத்தனுக்கும் ஒன்றும் புரியல. அதான் கிடைக்கல, பழைய நாள் ஏதோ ரைட்டா இது படிப்பா அது படிப்பான்னு சொல்லிட்டு இருந்தான். இவன் பாட்டி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான், அது என்னன்னு கேட்டால் இன்னும் தெரியல. விவகாரம் முழுக்க ஒரு காலேஜில் பிடெக்குங்கிறான், ஒரு காலேஜில் பிஇங்கிறான், இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் இல்லைன்னா, இது இன்ஜினியரிங் அது டெக்னாலஜின்னா, அது எனக்கு தெரியும்ப்பா, இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் உமக்கு தெரியாதுன்ட்டான். அதனால தான் நான் கேட்கறேன் உங்களை, விவகாரம் என்னன்னா அவனுக்கும் தெரியல. இப்படி என்ன போயிடுறது, எதை படிக்கணும்னு தெரியல, என்னன்னு தெரியல, விவகாரம் முழுக்க இப்படின்னா கவலைப்பட்ட படிச்ச கடையில வாழ்க்கையை எப்படி நடத்த போறோம்னு தெரியல. கடைசியில என்னடா என்ன, இத்தனையும் பண்ணினா பிடெக் படித்தா எல்லாம் ஆச்சு, கடைசியில் என்னாச்சு, எல்லா தவிர இந்த உத்தியோகத்தை போறதை விட ஒரு சின்ன முறையில் ஒரு கடை வச்சுட்டு பழக்கிறான்னா சௌக்கியமா பெரிய ஆளாக போயிட்டான். எல்லாம் படித்ததெல்லாம் வேஸ்ட். விவகாரம் என்னாச்சு, வேற ஏதோ ஒரு பிசினஸ்ன்னா அப்படின்னா இப்படின்னா ஆரம்பிச்சுட்டான், சௌக்கியமா இருக்கான். யாரு எப்படி வாழ்வான்னு உங்களுக்கு தெரியாது, இதனால தான் வர முடியும்னு தெரியாது. பகவான் ஒரு வழி கொடுத்துருக்க, அந்த வழியாக தான் நீங்க இருக்க முடியும். ஆகையால் ஹே பரமேஸ்வரா, என்னால் ஒன்றும் சொல்ல முடியல, சாபல்யமா தன்வதே, இந்த நான் பண்ணினதான எங்களுடைய முயற்சி எல்லாம் இருக்க பார்த்தல அது சபலமாகும். என் இதயத்தில் இதயம் எனக்கூடியதான வயல்ல பக்தி எனக்கூடியதான ஒரு பயிரானது வளருமையானால் அப்புறம் வாழ்க்கை சபலத்தை அடையும். அப்போ வாழ்க்கை சபலத்தை அடையணும், எல்லாம் நன்றாக வரணும், நான் சௌக்கியமா இருக்கணும்னா என்ன பண்ணணும், மனுஷனுக்கு இதயம் எனக்கூடியதான வயல்ல பக்தி எனக்கூடியதான பயிர் செலவு பண்ணணும். அந்த பக்தி வளர்ந்தது மேலுக்கு மேல மனுஷன் சௌக்கியமா இருப்பான். ஒரு கவலையும் இல்லை, வாழ்க்கையில வரக்கூடியதான கவலை ஒண்ணு அவன் தொடவே தொடாது. சாபல்யமா தன்வதே, பயிர் செலவு நிறைய வந்தது, பயிர் நிறைய வந்தது, அறுவடை நிறைய பண்ணினான்னா துர்பிக்ஷான் மம சேவகஸ்ய பகவன். ஹே பரமேஸ்வரா, இந்த சேவகன் இருக்கானே இவனுக்கு துர்பிக்ஷங்கிறதே கிடையாதுன்னு எங்க வந்தாலும் எப்ப வந்தாலும் கிடைக்கும். பழைய நாள்ல பாருங்க, ஒரு ரூம் எல்லாம் குதிரை போட்டு வைப்பான், அது முழுக்க நெல் இருக்கும். அரிசி இல்லைங்கிற விவகாரம் கிடையாதுன்னு இப்ப எங்க போனாலும் அரிசி என்ன வெளியோ தெரியலையே, அரிசி கிடைக்கும், நல்ல அரிசி கிடைக்குமோ கிடைக்காதோ இது ஒரு கவலை. அப்பப்போ ஒரு வாரம் வந்து அரிசிக்காக ஓடுறான், அங்கே போய் என்ன ஆச்சுன்னு பழைய நாள் இந்த எண்ணிக்காவது கவலை உண்ட கிராமத்தில் ஒரு ரூம் முழுக்க ஒரு குதிரை போட்டு அதுக்குள்ள நெய் நெல்லை போட்டு வச்சிருவான். எப்போ வேணும்னா ஒரு சின்ன ஒரு ஓட்டை போட்டு அதுலேருந்து நெல் எடுத்துப்பான், ஒரு வருஷம் வரைக்கும் இருக்குன்னு. ஆனால் இப்போ சொல்கிறது கடையில் என்ன சொன்னால், இது நெல்லூர் அரிசி சார், பழைய அரிசிங்கிறான். அது ஆதல வாங்கிட்டு வந்து ஆத்துக்கறி சொல்ற, புதுசா வாங்கிட்டு வந்து பிராண்ட வாங்குறல அப்படிங்கிற, இது புது அரிசியா பழைய அரிசியா நமக்கு என்ன தெரியாது, எதை பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இவன் என்னமோ அதுக்காக பேரு நாமகரணம் வச்சிருக்கான், ஒவ்வொன்றும் ஒரு சம்பா அரிசிங்கிறான், ஐயா ரெட்டுங்கிறான், ஏதோ பிராரப்தம், ஒன்றும் புரியல உங்களுக்கு. புதுசுங்கிறான், ஆத்துக்கு வந்து ஆத்துக்காரி புதுசுங்கிறான், அவங்க கிட்ட போனா இது பழசுங்கிறான், பழசா புதுசா இவனுக்கு பண்ண தெரியல. விவகாரம் கவலை மட்டும் பட்டு இருக்கான், பழைய நாள் அப்படி கிடையாது. அது மூட மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷம் அதை திருப்பியும் பீஜா பண்ணுங்கிறதுக்காக தனியாக அரிசி எடுத்து நெல் எடுத்து வச்சுருக்கான். இந்த நெல்லானது ஒரு ஒரு வருஷம் போன வருஷம் நெல் தான் இப்போ எடுத்துகிட்டே இருக்கான். அப்படின்னா இருந்தது நம்ம நாட்டில், எத்தனை பேர் வந்தாலும் கவலை இல்லாமல் இருந்தது, ஒன்றும் பண்ண மாட்டா, அரிசி அன்னத்தை பண்ணுவா, மோர் இருக்கும், ஏதோ ஊறுகாய் இருக்கும், இல்லை பச்சடி இருக்கும், சாப்பிட்ட சௌக்கியமாக ஆனந்தமாக போயிட்டு இருந்தேன். இப்போ அது வேணும் இது வேணும் இப்படின்னு கவலைப்பட்டு ஆகாரத்தை சாப்பிட்றதே விட்டான். இவனுக்கு டைமே இல்லை, ஓடுறான் விவகாரம் முழுக்க அப்படின்னு ஆயிடுது. ஏ பரமேஸ்வரா துர்பிக்ஷான்ம சேவகஸ்ய பகவன் விஸ்வேச பீதே குதா. பரமேஸ்வரன் விஸ்வேசான்னு காசியில் இருக்க விஸ்வேஸ்வரன், விஸ்வேசான்னு கூப்பிடுறாள். உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் அதிபதி நீங்க, எல்லோருக்கும் தேவையதே அண்ணம். அந்த விஸ்வேசான்னு கூப்பிட்டதுக்கு என்ன, உலகத்தில் பக்தி உள்ளவனோ இல்லையோ, நல்லவனோ கெட்டவனோ, எப்படிப்பட்டதான நிலையில் இருக்கானோ, அவனை காப்பாற்ற வேண்டியதான பொறுப்பு உங்களுக்கு இல்லையா, நீங்கள் விஸ்வேஸ்வரன் ஆச்சு, ஆகையால் அன்னத்தை கொடுங்க. அன்னம் படித்தவனுக்கு தான் கொடுப்பேன், படிக்காதவனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரா, பணக்காருக்கு தான் கொடுப்பேன் ஏழைக்க வேண்டான்னு சொல்வாரா, எல்லோருக்கும் அன்னம் வேணாம், ஆகையா அண்ணன் எல்லோருக்கும் இடணும். யார் வந்தாலும் நல்லவனா கெட்டவனா இதெல்லாம் அப்போ பார்க்கப்படாது, பசின்னு வந்தவனுக்கு முதல்ல அண்ணன் போட்டுடணும், அவனுக்கு ஏதோ கொஞ்சம் ஆன பிறகு அப்புறம் சொல்லணும். ஏன்னப்பா கெட்ட வழியில் இருக்கே, நல்ல வழியில் இருக்கப்படாதா, பகவான் நம்பப்படாதா, நாலு பேருக்கு சகாயம் பண்ணப்படாதா, உன்னால் முடிஞ்சது ஏதாவது உதவு வைப்பா அப்படின்னு அப்புறம் சொல்லணும். முதல்ல பசின்னு வந்தால் முதல்ல அவனுக்கு அண்ணன் விடணும். இதுதான் நம்ம ஒரு தர்மம். அந்த தர்மம் நான் பண்ணணுமே, ஏனால் பரமேஸ்வரா உன்னுடைய அனுகிரகம் வேணப்பா. எப்படி உன்னுடைய அனுகிரகம் அறுவடை நான் என்ன பண்ணணும், அந்த பயிர்கள்லாம் சஃபலமாகணும், அதுக்கு வேண்டியதான தீர்த்தம் வேணும், அந்த தீர்த்தத்துக்காக நான் என்ன பண்ணணும், அந்த தீயந்திரம் புத்தி எனக்குடையதான மோட்டரை போட்டு, பக்தி எனக்குடைய பகவானுடைய நாமாக்கள் எனக்குடையதான காபா வழியாக, பகவானுடைய சரித்திரம் எனக்குடையதான திவ்யாமிரதத்தை அங்கிருந்து கொண்டு வந்து, என்னுடைய இதயம் எனக்குடையதான வயல்ல விட்டு, பக்தி எனக்குடையதான பயிர்களவு நான் பண்ணினேனால் அது பழுத்து எனக்கு சாஃபல்யத்தை கொடுக்குமே ஆனால், இது மேல வாழ்க்கையில துர்பிக்ஷம் கிடையாது, யாருக்கும் துர்பிக்ஷம் கிடையாது. ஹே பரமேஸ்வரா எங்களை காப்பாத்துங்க, ஆகையால் நீங்க விஸ்வேஸ்வரன், உங்களால முடியும், முடியுதுன்னா நான் கேட்கிறேன், நீங்களோ விஸ்வேஸ்வரன் எல்லாருக்கும் சகாயம் பண்ணக்கூடியவர், எனக்கு இப்படி சகாயம் பண்ணுங்கிற ஆச்சாரியால் நமக்காக கேட்கிறார். தியந்திரேனா வடோகடேனா கவிதா குல்யோபுல்யாக்கிரமைஹி அனீதை சதாசிவஸ்ய சரிதாம்பூராஜி திவ்யாம்ரதைஹி ஹிருக்கேதாரசுதத்த பக்தி கலமாஹ சாஃபல்யமா தன்வதே துர்பிக்ஷான் மம சேவகஸ்ய பகவன் விஸ்வேஜபீதி குதா அப்படின்னு 40வது ஸ்லோகமாச்சு. இப்படி இதற்கு போறதுக்கு நமக்கு என்ன பண்ணணும், முதல்ல சமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் எனக்கூடியதான மனசை அடக்கணும், புலன்களை அடக்கணும் அப்படின்னு இல்ல, அதற்கும் நீதான உதவணும்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற. இந்த அடுத்த ஸ்லோகத்துல அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.